நாம் ஒவ்வொருவரும் இவ்வுலகில் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் நாம் வாழ்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பது சத்தியமான உண்மை. இது நாம் அறிய வேண்டிய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். உயிர் மூச்சு முதலாக சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் மூச்சு முதலாக கழிவுகள் வெளியேற்றப்பட்டு அதனுடைய சுகத்தை கொண்டு வாழும் அந்த இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய நன்மைகள் உணவிலிருந்தும் காற்றிலிருந்தும் தண்ணீரிலிருந்தும் கிரகிக்கப்பட்டு அதனுடைய தீமைகள் அதே நேரம் பிரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் ஒவ்வொரு தருணத்திலும் நம்முடைய வாழ்க்கையானது முறைப்படி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவ்விதமாக நாம் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் நாம் செய்யக்கூடிய முதலாவது தப்பு நான் வாழுகின்றேன் என்று கூறும்பொழுதுதான் நான் வாழவில்லை, வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த வாழ்க்கையில் நம்முடைய பங்கு என்ன என்று உணர வேண்டுமென்றால் நம்முடைய பங்கானது எப்படி வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், யார் நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற சத்தியத்தை நன்றியோடு நினைவு கொள்ளக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான தேவையாகும். நம்முடைய அறிவை கொண்டு வாழும் காலமெல்லாம் நமக்கு நோய்கள் கஷ்டங்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய அறிவை கொண்டு வாழும் ஒவ்வொரு மூச்சிலும் நமக்கு வேதனைகள் இருக்கின்றன. அந்த வேதனையுடைய ஆரம்பம் மனதளவில் உருவாக ஆரம்பிக்கிறது. என்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்தையும் நான் நினைக்க ஆரம்பிக்கின்றேன். நான் வாழ்கின்றேன் என்று இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தத்தையும் நான் பார்த்து நாளைய வாழ்க்கையில் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் இன்றைய வாழ்க்கையில் நான் வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த அர்த்தம் புரியாமல், அந்த சத்தியம் புரியாமல், நாளைக்கு நான் வாழப்போகின்றேன் என்ற அந்த ஒரு எண்ணம் என்னை நன்றியற்றவனாக ஆக்குகிறது. யாருக்கு நான் நன்றியற்றவனாக இருக்கின்றேன் என்றால், யார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றனோ அவனுக்கு நான் நன்றியற்றவனாக இருக்கின்றேன். நன்றி கற்ற மனிதர்களுக்கு நிச்சயமாக இறைவனிடமிருந்து எந்த உதவியும் இல்லை. அந்த உதவி அற்றுப்போகக்கூடிய அந்த தருணத்திற்கு முன்பாக இறைவனிடமிருந்து அவ்வளவு நற்செய்திகளும் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதன் பின்னர் எச்சரிக்கைகளும் வருகின்றன. அதன் பின்னர் நல்லபேசங்களும் வருகின்றன. இந்த மூன்றையும் நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வாழ்க்கை முழுமைக்கும் உங்களுக்கு கவலை இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் இன்று உங்களை யார் வாழ வைத்துக் கொண்டிருப்பது என்பதை கவனியுங்கள். மூச்சை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கனால் உங்களுடைய ஆற்றலை கொண்டு நீங்கள் உயிர் மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லது இறைவன் ஆற்றலை கொடுத்து அவனுடைய ஆற்றலை கொண்டு உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்திப்பீர்களானால் நிச்சயமாக இந்த மூச்சானது நான் சுவாசித்துக் கொண்டிருக்கவில்லை, இந்த மூச்சானது எனக்கு சுவாசமாக என் இறைவனிடமிருந்து அருளாக அருளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறிகிறேன். உதாரணமாக இந்த மருத்துவ அறிவின்படி உங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் உயிர் மூச்சாக இருக்கின்றது. ஒரு நிமிடத்திற்கு 16 முறை நீங்கள் மூச்சை இழுக்க வேண்டும், மூச்சை வெளியிட வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் மொத்தம் 16 முறை நீங்கள் மூச்சை இழுக்க வேண்டும், மூச்சை வெளியிட வேண்டும். இது அறிவு. இதனை நீங்கள் கணக்கு வைத்துக் கொண்டு மூச்சுடையானால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? உதாரணமாக இப்பொழுது 10 மூச்சு தான் விட்டிருக்கின்றேன் என்று நீங்கள் அறிவித்தானால் உங்களுடைய கதி என்ன? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் இவ்விதமாக நான் எத்தனை மூச்சு விட்டிருக்கின்றேன், எவ்வளவு பாக்கி வைத்து விட்டேன், எனக்கு உயிரோட்டம் குறைந்து விட்டது, நான் 12 மூச்சு தான் எடுத்திருக்கேன் சொன்னா உயிரோட்டம் குறைந்து விட்டது என்று பயப்படுவோம். 20-22 மூச்சு வாங்கிவிட்டால் என் உயிரோட்டம் பறிபோய்விடும் என்று பயப்படுவோம். அதிகமாகிவிட்டது, மூச்சு அழைத்துக் கொள்ளும் அல்லது மூச்சு அழைப்பு ஏற்பட்டுவிடும் என்று பயப்படுவோம். இந்த விதமாக நீங்கள் கணக்கு வைத்துக் கொண்டு உங்களுடைய கணக்கின்படி நீங்கள் வாழ்வது உண்மையானால் உங்களுடைய மூச்சை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் பார்த்துக்கொண்டே இருக்கிறீர்கள் என்பது உண்மையானால் உங்களுடைய கதி என்ன என்பதை அறியுங்கள். 10 மூச்சு தான் விட்டுவிட்டேன் பதினாறு மூச்சு விட வேண்டியிருக்கின்றது. அடுத்தது பதினாறு மூச்சுக்கு மேலாக இன்னொரு ஆறு சேர்த்துக்கொண்டு 25 மூச்சு விட வேண்டும் என்றால் உங்களால் முடியுமா? வாழ முடியுமா? ஒரு நிமிடம் உங்களால் வாழ முடியுமா என்று கேட்டால் இல்லை. ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்க வேண்டும் இருதயம். இது கிறுக்கு கணக்கா அல்லது உங்களுடைய வாழ்க்கையை அது உங்களுக்கு நன்மையாக வைக்குமா என்பதை அறிய வேண்டும். கணக்கு இல்லாத வாழ்க்கை இறைவன் உங்களுக்காக அனுமதித்திருப்பது. கணக்கு ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கை நீங்கள் நிச்சயமாக வரம்பு மீறிவிட்டீர்கள். உங்களுடைய பெருமையின் காரணமாக நீங்கள் வீழ்ச்சி அடைவது உண்மை. உங்களுடைய உள்ளுக்குள் உள்ளுறுப்புகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவன் அனுமதியை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய மூச்சு முதலாக, என்னுடைய தண்ணீர் முதலாக, உணவு முறையில் கணக்கு இல்லை. இத்தனை கேலரி நீங்கள் சாப்பிட வேண்டும், இந்தந்த உணவுக்கு இவ்வளவு கேலரி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள் உங்களுடைய மருத்துவத்தின் வாயிலாக. நான் ஒரு குறிப்பிட்ட 100 கிராம் உணவு சாப்பிடும் பொழுது அந்த உணவிலிருந்து எனக்கு 1000 கேலரி சக்தி எனக்கு கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வீர்கள். அந்த உணவு எந்த அளவுக்கு ஜீரணமாக இருக்கின்றது, அந்த உணவிலிருந்து 1000 கேலரி சக்தியை நான் எடுத்துக்கொண்டேனா அல்லது அதிலிருந்து 50 கேலரி சக்தி தான் என்னால் கிடைக்க முடிந்ததா என்பதை நாம் அறிய முடியும். நம்முடைய ஜீரணத்திறன் எந்த அளவுக்கு இருக்கின்றது, எவ்வளவு கெட்டிருக்கின்றது என்று நமக்கு தெரியும். சாக்கெட்டுடன் வயிறு அடைத்துக் கொண்டிருக்கின்றது, சாக்கெட்டுடன் ஜீரணமாகவில்லை, வயிற்றில் கல்லை பற்று கொண்டிருக்கின்றது, வயிற்றில் எரிச்சல் இருக்கின்றது, ஏப்பம் வந்து கொண்டிருக்கின்றது, அவ்வளவு சக்தி மிடையாகி கொண்டிருக்கின்றது. எந்த வண்டியிலிருந்தும் எனக்கு இவ்வளவு சக்தி கிடைக்க வேண்டும் என்பது உங்களுக்காக. இந்த உணவிலிருந்து இவ்வளவு சக்தி உண்டு, இதை சாப்பிடுங்கள் என்று சொன்னால் அந்த உணவை எந்த அளவுக்கு ஜீரணித்தேனோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி தானே நான் வைத்திருப்பது. 1000 கேலரி சாப்பிடும் பொழுது வேதியாச்சுன்னு சொன்னா அது ஜீரோவாகி என்கிட்ட இருக்கிற கேலரியும் சேர்ந்து போய் 100 கேலரி எனக்கு மைனஸ் ஆயிருக்குமே. ஜீரணக்குறைவு இருக்கும் பொழுது அந்த 1000 கேலரி 100 கேலரி தான் கிடைச்சிருக்கும் அல்லது 500 கேலரி தான் கிடைச்சிருக்கும். நீங்கள் யார் தீர்மானிப்பது அதை? இப்பொழுது ஜீரணம் கேட்டிருக்கும் பொழுது எனக்கு குடலுக்கு சக்தி வேண்டுமா அல்லது என் உழைப்புக்கு சக்தி வேண்டுமா என்று கேட்டால் குடலுக்கு சக்தி வேண்டும். இதனை யார் தீர்மானிப்பது? நீங்கள் இவ்வளவு வேலை செய்ய வேண்டும், இவ்வளவு கேலரியை நீங்க வந்து வீணாக்கணும், பர்ன் அவுட் பண்ணணும், அதை செலவு செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கணக்கு வழக்கு கிறுக்கர்களின் கணக்கு வழக்க அல்லது அறிவுடையவர்களின் கணக்கு வழக்க என்று அறிய வேண்டும். மருத்துவம் என்பது கிறுக்குத்தரம் என்பதை அறியுங்கள். மருத்துவம் என்பது உதவாக்கலைகளுடைய வேலை என்பதை அறியுங்கள். உங்களுடைய தண்ணீர் எவ்வளவு குடிக்க வேண்டும் என்று அவருக்கு உங்களுக்கு கூறுவார்கள். அந்த தண்ணீர் 1 நாளைக்கு 2 லிட்டர் காலையில் எந்திரிச்சோன்னு குடிக்கணும், அது 3 லிட்டர் குடிக்கணும், அப்பதான் கிட்னி வேலை செய்யும். கிட்னிக்கு நல்லது என்ன? கிட்னி என்ன? அது டியூப், அது ப்ரெஷர் பண்றதுக்கு, ப்ரெஷரோட ப்ரெஷர் பண்றதுக்கு இல்லை. அது கழிவு இருப்பு, எவ்வளவு கழிவு இருக்கின்றதோ அந்த கழிவை வெளியேற்றும். கழிவு இருக்கும் காலமெல்லாம் அது இயங்கிக் கொண்டிருக்கும். நாம் தண்ணீர் குடிப்பதன் காரணமாக அதை சுத்தம் பண்ணுகிறோம் என்ற அளவுக்கு இந்த மருத்துவ அறிவு கூறுகின்றது. தாகத்துக்கு தண்ணீர் குடிக்க வேண்டுமா என்று கேட்டால், ஆம். தாகம் இல்லாமல் தண்ணீர் குடித்தால் என்ன ஆகும்? எப்படி பசி இல்லாமல் சாப்பிட்டா வேதியாகுமோ அதே மாதிரி தண்ணீர் தாகம் இல்லாமல் தண்ணி குடிச்சா அதிகமாக இருந்து போகுமா இல்லையா? தேவையில்லாத நேரத்தில் நாம் குடிக்கக்கூடிய உணவு வகைகள், கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர், இதெல்லாம் தாகம் இல்லாத போதே நாம் குடிக்கக்கூடிய விஷயம். தாகம் இருக்கும்போது சாதாரண தண்ணீர் குடித்தால் தாகம் அடங்கிவிடும், ஐஸ் வாட்டர் குடித்தால் தாகம் அடங்காது. எனவே அதிகமாக நாம் ஐஸ் வாட்டர் குடிக்க ஆரம்பிக்கின்றோம். தண்ணீர் தாகம் அடங்குவதற்காக வேண்டி ஒரு காலம் அடங்கப் போவதில்லை, அது ஜீரணமாக போவதும் இல்லை. இது அந்த சிறுநீரகத்துக்கு பாயசமாக அமைகின்றது, விஷமாக அமைகின்றது. இதன் காரணமாக சிறுநீரகங்கள் செயலுக்கு ஆரம்பிக்கின்றன. தாகம் அதிகமாக இருக்கிறது என்றால் சாதாரண தண்ணீர் குடிக்க வேண்டும் அல்லது தண்ணீர் அதுக்கு தாகத்தை அடைக்கக்கூடிய சக்தி இல்லை, கெட்ட தண்ணீராக இருக்கின்றது. பெரும்பாலும் ஸ்டெரிலைஸ்ட் வாட்டர் குடிக்கும் பொழுது தண்ணீர் கெட்டுவிட்டது, தண்ணீர் உயிரோட்டம் கிடையாது, தாகம் அடங்காது. அதிகமாக தண்ணீர் குடித்துவிட்டேன், வயிறு கொஞ்சம் கனமாக இருக்கின்றது என்று நீங்கள் எண்ணும் பொழுது நிச்சயமாக அதிகமாக தண்ணீர் குடித்தது உங்களுடைய தேவைகளுக்கு அப்பால் அல்லது உங்களுடைய தேவைகள் நிறைவேறாத நிலையில் நீங்கள் தாகத்திற்கு தண்ணீர் குடிப்பதாக எண்ணிக்கொண்டு வெறும் வயிற்று நிரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். அது தாகத்தை அடைக்காதன் காரணமாக அது உயிரோட்டம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய மனதிற்கு அந்த மூச்சுக்காற்றும் தண்ணீரும் உணவும் இறைவனால் நிர்ணயிக்கப்படுகின்றது. எந்த அளவுக்கு இறைவனால் நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் உங்களுடைய பசிக்கு உணவு சாப்பிடும் பொழுது பசி அடங்க வேண்டும், தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கும் பொழுது தண்ணீர் தாகம் அடங்க வேண்டும். இதில் உங்களுடைய தேவையை இறைவன் நிர்ணயிக்கின்றனே தவிர இந்த பசியின் தாகத்தையும் நீங்கள் அல்ல. எவ்வளவு மூச்சு வாங்க வேண்டும் என்பதும் அதிலும் எரிக்கும் தன்மை எரிவாயுக்களின் தன்மை நமக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அந்த வாயுக்கள் இருக்கின்றன. இவ்வளவுதான் நீங்கள் சுவாசிக்க வேண்டும் என்று கூற முடியுமாதலால் காற்றுக்கு எரிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது, ஆக்சிஜன் இருக்கின்றது. அந்த ஆக்சிஜன் காரணமாகத்தான் உடலில் உள்ள அவ்வளவு எரிபொருளாக அதனுடைய சக்தியாக நமக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தண்ணீர் இவ்வளவு குடிக்க வேண்டும், உணவு இவ்வளவு சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது காற்றை முக்கியமாக அதனுடைய ஆக்சிஜன் தன்மை எரிக்கக்கூடியதாக இருக்கின்றது, இவ்வளவுதான் சுவாசிக்க வேண்டும் என்று இவர்கள் நிர்ணயிக்க முடியுமா? மருத்துவம் என்பது கடுதைகளினுடைய அறிவு என்பதை அறிய வேண்டும். நாம் மருத்துவத்தின் பக்கம் போகும் பொழுது முதன்முறையாக நம்முடைய உடல் இயக்கங்களில் நாம் வேதனைகளை ஏற்படுத்துகின்றோம், கஷ்டங்களை ஏற்படுத்துகின்றோம். உள் உறுப்புகளை பற்றி உங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, அது இயற்கையாக இயங்கக்கூடியது, உங்களுக்கு அதன் மீது எந்த விதமான ஆற்றலும் கிடையாது என்பதை நாம் அறிவோம். கையை காலம் அடக்கி நிற்பது என் கண்ட்ரோல் இருக்கும், உறுப்புகளை அதனை இயங்க செய்வது உங்களுடைய கண்ட்ரோலில் இல்லை, உங்களுடைய செயலாக்கத்தில் இல்லை, உங்களுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதை என்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டுவேன் என்று கூறக்கூடிய இந்த மக்கள் நிச்சயமாக வரம்புகிறீர்கள். எதை பற்றிய தெளிவு இல்லையோ அதை நீங்கள் தொடரலாமா என்று கேட்டால் நிச்சயமாக தொடரக்கூடாது. தெளிவில்லாத ஒரு காரியத்தின் பக்கம் நான் செல்லும் பொழுது நிச்சயமாக நான் ஒரு முயற்சியில் இருக்கின்றேன், இது என்னுடைய நன்மைகளுக்கு ஆகலாம் அல்லது ஆகாததாக இருக்கலாம். எதை பற்றிய தெளிவில்லையோ அதனை தொடரக்கூடாது என்று இறைவனுடைய வாக்கு உங்கள் மீது இருக்கின்றது. தெளிவில்லாத நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக நிச்சயமாக அது உங்களுடைய நன்மைகளுக்கு உரியதாக இருக்காது. நீங்கள் ஒரு சூதாட்ட களத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை அறிய வேண்டும். சூதாட்டம் என்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இல்லை, அது உங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துவிடும். எதை பற்றிய தெளிவு இல்லையோ அதை தொடரக்கூடாது. உங்களுக்கு முழுமையாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு தெரிவில்லாத நிலை எது என்றால் உங்களுடைய உள்ளுறுப்புகள், உங்களுடைய உடல் உறுப்புகள், அது தானாக இயங்கக்கூடியது. இறைவன் அனுமதியை கொண்டு எந்த அளவுக்கு அது இயங்க வேண்டுமோ அதை அவன் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான், நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய இருதயத்தை அதிகமாக அது துடிக்கிறது, அதனை குறைக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஏனென்றால் அதை பாடாக்குவதற்குள்ளே மறந்திருக்கின்றது. அதனை சீராக இயக்கக்கூடிய மறந்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அது சீராக எப்பொழுது இயங்கும் என்று கேட்டால் நான் பயத்தோடு இருக்கும் பொழுது அதிகமாக துடிக்க வேண்டும், அதுதான் என்னை காப்பாற்றுகின்றது. நான் கவலையோடு இருக்கும்போது அது கொஞ்சம் சோர்ந்து இருக்கின்றது, அதனை காப்பாற்றுகின்றது. நான் ஆத்திரத்திலும் வேகத்திலும் இருக்கும்போது அதிகமாக துடிக்க வேண்டும், நிறுத்திவிட்டால் நான் இறந்து விடுவேன். அவ்வளவு தூரத்திற்கு அது துடிக்க வேண்டியிருக்கின்றது, ரத்தத்தை சுத்திகரிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த பயத்தில் எனக்கு அடிக்கடி சென்னை கடியும், ஏனென்றால் அவ்வளவு கழிவுகள் இருக்கின்றன, அவ்வளவு தூரம் நான் பயந்திருக்கின்றேன். நல்ல சக்திகள் தான் கெட்ட சக்திகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. உணவும் சரி அல்லது தண்ணீரும் சரி கெட்ட சக்தியாக மாறிக்கொண்டிருக்கின்றது, அவ்வளவும் சீராக்கப்பட வேண்டும். ஆகவே அதிகமாக ரத்தம் அபிவிருத்தியடையவும் சுற்றுப்பெறவும் அது தீமைகளை நீக்குவதற்கும் அடிக்கடி சிறுநீர் கழிவதற்கும் சில சமையல் வேதியமாக விடுகின்றது, வயிற்றை கலக்குகின்றது. இவையெல்லாம் நியாயமாக நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அது நடந்தால்தான் என்னுடைய உடல் நன்றாக இருக்கும், அப்படி இல்லை என்றால் வேதனைக்குள்ளாகும். இதனை நான் அடக்கி விடுவேன், இது தவறானது, பிபி அதிகமாக இருக்கின்றது, இது தப்பு என்று சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாம் சூதாட்ட களத்தில் இருக்கின்றோம், சூதாடிகளிடம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம், மருத்துவர்கள் இடையவர்கள். நமக்கு நல்லறிவு வேண்டும், மருத்துவம் வேண்டுமா மருத்துவம் வேண்டாமா என்று நாம் உள்ளுக்குள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை பற்றிய தெளிவு இல்லையோ அதில் நான் செல்லும் பொழுது, எதை பற்றிய அதிகாரம் உங்களுக்கு இல்லையோ, எதன் மீது கட்டுப்பாடு உங்களுக்கு இல்லையோ என்று தெளிவாக அறிவித்த பிறகும் எனக்கு மருந்துகள் என்னுடைய இயக்கத்தை குறைக்கும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். மூச்சு அதிகமாக வாங்கிக் கொண்டிருக்கின்றது, இந்த நெஞ்சத்தை இந்த நுரையீரல்களை இயக்கக்கூடிய சக்தி கொடுத்திருக்கிறதா? மார்பகங்களில் என்னுடைய இருதயமும் என்னுடைய நுரையீரல்களும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன, ஒன்று கொண்டு உடம்பு தேங்காது. வேகமாக இதயம் துடிக்கும் பொழுது மூச்சும் அதிகமாக இருக்கும், சமாதானமாக இதயம் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மூச்சும் குறையும். இருதயத்தை நான் சுருக்கிவிட்டேன், நிறுத்திவிட்டேன், அதனை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துவிட்டேன். நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு உறுப்பு இருக்கின்றது நுரையீரல்கள், அதனுடைய இயக்கத்தை சீரமைப்பது யார்? அந்த இருதயம் வேகமாக இயங்கும் பொழுது என்னுடைய பயமும் இருக்கின்றது, ஆத்திரமும் இருக்கின்றது. இந்த பயத்தையும் ஆத்திரத்தையும் பிரச்சிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. பயமும் ஆத்திரமும் கோபமும் என்னுடைய இயற்கையாக இருக்கின்றது, அது மாறவில்லை. ஆனால் இருதயம் மட்டும் அடக்கப்பட்டு விட்டது, இங்கு நோய்கள் உருவாகின்றன, கழிவுகள் தங்க ஆரம்பிக்கின்றன. அவ்வளவு வேகமாக இருதயம் திருத்தால் மட்டும்தான் இந்த ஒரு சூழ்நிலையில், கெட்ட சூழ்நிலையில் அது ஒரு ஷாக் அப்சார்பிங் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது, அதிர்ச்சியை தாங்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் அறியாதவர்கள், உங்களுக்கும் மனநிலைக்கும் அவ்வளவு சம்பந்தம் உண்டு. மனதை பற்றி அறிந்தவர்கள் யார்? மனதிற்குரிய கவலையோ அல்லது பயத்தையோ அல்லது அதற்குரிய அதிர்ச்சியையோ நீக்குவர்கள் யார்? அமைதி நிலையங்கள், சமாதான நிலையங்கள் சரியாக போய்விடும் என்ற அந்த ஒரு வார்த்தை மீது நம்பிக்கை தான். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு அமைதி நிலையங்கள் சரியா போயிடும், ஒன்றும் பயப்படாதீங்க, பயம் இருக்குது பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்கன்னு வெற்றி வார்த்தையை பேசணும், உங்கள் கையில் இல்லை இறைவன் கையில் இருக்கிறது என்ற அந்த ஆரம்ப அடிப்படை இல்லாதன் காரணமாக அது எப்படி சரியாக ஆகும்? சரியாகிவிடும் அமைதியாக இருங்கள். மாத்திரம் வந்து சாப்பிடாம சரியா போயிடுமான்னு கேட்டால் பல சூழ்நிலைகள் நீங்கள் அதைத்தான் பேசியிருக்கீங்க. வலிகள் வரும் பொழுதும், தன் கையால் ஆகாத தனத்திலும் பொழுதும், அவர்கள் கஷ்டத்தில் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தையும் சரியாக போயிடும் அமைதியாக இருங்கள் என்று கூறுவீர்களை தவிர, அந்த நேரத்தில் எப்படி சரியாகிடும், சும்மா இருந்தால் சரியா போயிருமா நீங்க கேட்க முடியாது. அது சொல்லித்தான் ஆகணும். அந்த சமயத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த அமைதி கிடைக்கத்தான் செய்யும். உங்களுடைய எண்ணங்கள் சரிகட்டு போய்விட்டன. மனிதர்களுடைய அறிவின் காரணமாக, அவர்கள் படிப்பின் காரணமாக, அவர்கள் சிந்தனையற்றதன் காரணமாக, பெருமையின் காரணமாக வீண் பெருமை, அநியாயமும் அக்கிரமும் அதிகமாகிவிட்டது. மனிதர்களை நாடி வாழ்வதிலிருந்து நாம் விலகினால் தவிர நமக்கு இறை உணர்வு, அந்த இறை சக்தி, அந்த அழகான வாழக்கூடிய தன்மை கிடையாது. நீங்கள் நாளைய வாழ்க்கையை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய வாழ்க்கையே உங்கள் கையில் இல்லை என்று இருக்கும் பொழுது, இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அவ்வளவு அத்தாட்சிகளும் இருக்கின்றன. நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கவில்லை, அந்த சுகங்கள் கழிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கவனத்தை திருப்பவில்லை, உங்களுடைய தேவை கவனத்தை திருப்பியிருக்கின்றது. அமைதியாக இருக்கின்றீர்கள் என்றால் இது சத்தியம் இருப்பதன் காரணமாக இந்த உண்மைகள் தெளிவாகும் பொழுது, ஆம், இந்த வழிமுறை தேவை, வாழ்க்கைக்கான வழிமுறை தேவை, இது உங்களுடைய தேவை. நாளைய வாழ்க்கையை நான் அமைக்கப் போகின்ற நிச்சயமாக உங்களுக்கு கிடையாது. முடிந்தால் உங்களுடைய உடல் இயற்கையில் இருக்கக்கூடிய இப்பொழுது உள்ளிட்டு இருக்கக்கூடிய நோய்களையும் கஷ்டங்களையும் குணமாக்கிக் கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கைக்கு மிக அவசியம். எண்ணத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். சீராக்கிக் கொள்ளுங்கள் என்பது சீராக எந்த விதமான கஷ்டமும் இல்லாததாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, நீங்கள் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் தீர்மானமாக உணர வேண்டும். யாரொருவரும் யாருடைய வாழ்க்கையும் சீரமைக்க முடியாது, அவர்கள் உணர்ந்தால் தவிர. சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் தான் படைத்திருக்கின்றேன், நீங்கள் குறைகளை அதிகமாக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய எண்ணத்தில் சுகமாக வாழ வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கும் பொழுது, இப்பொழுது நான் சுகமாக இருப்பதன் காரணமாகத்தான் சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலும் நாம் அதை கவனிப்பதில்லை. இதற்கான காரணம், என்னுடைய இறைவன் எனக்கு சுகத்தை அளித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் நான் சுகமாக இன்னும் அதிகமான சுகத்தோடு வாழ வேண்டும் என்று இறைவன் எனக்கு விதித்துக் கொண்டிருக்கின்றானே, அதை நான் தெளிவாய்த்து கேட்கவில்லை. இன்னமும் அதிகமாக, இன்னமும் அதிகமாக, இன்னமும் அதிகமாக வேண்டும். ஆனால் ஒரு நோய் வரும்பொழுது அது அதிகமாகிக் கொண்டிருக்கும் பொழுது அதிகமாக வேண்டாம், இது குறைய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் நோய்கள் கஷ்டங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. சுகமாக வாடும் பொழுது இறைவன் அறிவிப்பது இன்னும் சுகத்தை அதிகமாக்கி கேளுங்கள். வயதாகிக் கொண்டிருக்கின்றது, எனக்கு சுகவீனம் ஏற்படத்தான் செய்யும் என்று மற்ற மனிதர்கள் கூறுவதைப் போன்று ஒரு காலம் எண்ணாதீர்கள். அந்த எண்ணம் கூடாது. நாம் தான் உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் தான் உடலை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும், சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கூறுவார்கள். நிச்சயமாக உங்களிடம் இல்லை. உங்களுடைய உள்ளுறுப்புகள் இயங்கினால் தவிர உங்களுடைய வெளியுறுப்புகள் வேலையை செய்யாது, மூளை உட்பட வேலை செய்யாது. ஒரு சின்ன ஒரு கேஸ் ப்ராப்ளம் இருந்தால் கூட மூளை மந்தமாகிவிடும். மூளையிலிருந்து தான் அவ்வளவு செயல்பாடுகள் என்று கூறினால் அவ்விதமாக அல்ல. ஒரு கேஸ் தொந்தரவு மூளையை எனக்கு பாதிக்கிறது என்றால், அப்படியானால் உடல் உள்ளுறுப்புகள் மூளை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. ஜீரணுறுப்புகள் முக்கியம் மூளை ஒழுங்காக இயங்குவதற்கு. உங்களுடைய மனம் கஷ்டப்படுகின்றது, உங்களுடைய வயிறு அடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து மூளை இயக்கம் தலைப்படுகின்றது. மூளை ஒரு மண்ணாங்கட்டி உறுப்பு என்று தெரிய வேண்டும். உடலின் உள்ளுறுப்புகள் இயங்கினால் தவிர மூளை இயங்காது. அந்த உள்ளுறுப்புகளின் ஜீரணத்தன்மை முறையாக இருந்தால் தவிர மந்தம் ஏற்பட்டுவிட்டால் மனதுக்கும் கஷ்டம், அதன் காரணமாக மூளைக்கும் கஷ்டம். நரம்பு வைத்தியர்கள் இருப்பார்கள், மூளை சம்பந்தமான வைத்தியர்கள் இருப்பார்கள். ஒரு மூளை சம்பந்தமான நோயை கூட இந்த மூளை சிறப்பு மருத்துவ சிகிச்சை நிபுணர்களால் ஒரு காலம் குணமாக்க முடியாது. ஒரு கவலையை குணமாக்க முடியாது, ஒரு பிட்ச் வந்தால் குணமாக்க முடியாது, ஒரு கட்டி வந்தால் குணமாக்க முடியாது, ஒரு தலைவன் வந்தால் குணமாக்க முடியாது. ஒரு மனசுக்கான உடலுக்கான தீர்வு அந்த மூளையில் கிடையாது. உடம்பு டயர்டா இருந்ததுன்னு சொன்னா மூளை தான் எல்லா ஒழுக்கங்களுக்கும் காரணம். இயங்குவது காரணம் என்றால் கிட்னி செயல்படுறதுக்கு மூளை தேவை, லிவர் செயல்படுறதுக்கு மூளை தேவை, உங்களுடைய இருதயங்கள் செயல்படுறதுக்கு மூளை தேவை. ஏன் இருதய டாக்டர், கிட்னி டாக்டர், லிவர் டாக்டர் தனித்தனியா வச்சுட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு கஷ்டமும் இந்த கெட்ட ஆங்கில மருத்துவத்தின் காரணமாக வந்ததுதான். பெருமை கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமத்திலும் அன்சாற்றத்திலும் மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கூடிய மனிதர்களுடைய அவ்வளவு உணர்வையும் சாகரித்து விட்டு செத்த பாம்பை அழிப்பதை போன்ற இந்த மருத்துவ மருந்துகள் நம்மை இன்னும் இந்த மருத்துவ மூலமாக மேலும் மேலும் மோசமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய நிலைமை. உங்களுடைய எண்ணம் இப்பொழுது சீராக வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய, நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இறைவனால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய பெரும்பாலான வாழ்க்கையை நீங்கள் அறியாமலேயே நம்பிக்கை கொண்டு பின்னர் சிந்தித்து பார்ப்பதன் காரணமாக, நம் நம்பிக்கையின் காரணமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன என்று கேட்டால், நம்பிக்கையில் எனக்கு ஒரு சமாதானம் ஏற்படுகின்றது என் மனதிற்கு. நடக்கும், அவளும் சொல்கின்றார் நல்லபடியாக நடக்கும், இவளும் சொல்கின்றார் நல்லபடியாக நடக்கும். ஆறுதலாக இருக்கின்றது மனதிற்கு. எனக்கு நானே அதை உணர்ந்து சொல்லும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய மகாசக்தி உங்களுக்கு இது வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றது. அந்த இறை அருள், அந்த அருளுக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும், அந்த அருளுக்குள் நான் நுழைய வேண்டும். இறைவன் யார் என்பதை தன்னை பற்றி அவன் தான் அறிவிக்க வேண்டுமே தவிர பூசாரிகளும் மக்களும் முன்னோர்களும் மூதாதையர்களும் அறிவிக்க முடியாது. இறைவன் உங்களோடு இருக்கின்றேன், உங்களுடைய நன்மைகளுக்காக நான் உங்களுடைய தேவைகளை அறிந்து நெருக்கமாக இருந்து இது வேண்டும் என்று என் அருளை மாபெரும் சக்தியாக உங்களுடைய உள்ளத்தில் பெரும் ஆசீர்வாதமாக அமைத்திருக்கின்றேன். ஏற்றுக்கொண்டீர்களா, கொள்கின்றீர்களா என்று கேட்கும் பொழுது நான் அந்த நிமிடமே ஏற்றுக்கொண்டேன் இறைவனை என்று எனக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் அறிவீர்களா, எப்படி நிகழ்த்த வேண்டும், சுகம் என்ற வாழ்க்கையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக நான் அறிய மாட்டேன். அவிதமாயின் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது? நாளை வாழ்க்கையை பற்றி பொருளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த பொருள் இருந்தால் உங்களுடைய இருதய இயக்கம், உங்களுடைய நுரையின் இயக்கம், உங்களுடைய கல்லீரலின் இயக்கம், உங்களுடைய வயிற்றின் இயக்கம், உங்களுடைய குடல்களின் இயக்கம், உங்களுடைய மனதின் இயக்கம் எல்லாம் செய்யப்பட்டுவிடுமா என்று கேட்டால் நிச்சயமாக இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. இதுதானே உங்களுடைய வாழ்க்கையை? சம்பந்தமில்லாத ஒரு பொருளை நீங்கள் சேகரித்துக் கொண்டிருப்பதற்காக அல்லும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுடைய தேவை உணவுதானே? உணவை நான் கொடுத்திருக்கின்றேன் உங்களுக்கு, உணவை நான் படைத்திருக்கின்றேன். ஆனால் நீங்கள் கூறுகின்றீர்கள் உணவை நான் படைக்கின்றேன் என்று. நிராகரிப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவ்வளவு வருடத்திலும் நீங்கள் உங்களுடைய அறிவு, மட்டமான அறிவை, மிகக்கீடான அறிவை, தரங்கற்ற அறிவை, எந்த ஒரு அணுவளவு நன்மைக்கும் உதவாத இந்த அறிவை கொண்டு நீங்கள் மெச்சிக்கொள்கின்றீர்கள், பெருமை கொள்கின்றீர்கள். இது இறைவனுக்கு வருத்தத்தையும் அளிக்கின்றது, உங்களை பற்றி அதிருப்தியையும் அளிக்கின்றது. மேலும் இது தொடரும் பொழுது அவனுடைய கோபத்தையும் உங்கள் மீது வரவழைக்கிறது. உங்களுடைய மருத்துவரையை கொண்டு உங்களுடைய மனம்தான் உங்களுடைய மூளை இயக்குகின்றது என்பதை அறிய முடியுமா? என் மனசு சொல்லிச்சு நான் இங்கே வரணும்னு, பிறகு என்னுடைய மூளை இயங்குகிறது. நாம் அவ்வளவு பேரும் இங்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அமர்கின்றோம். என்னுடைய மனம் என்னை இயக்கியதா, என்னுடைய மூளை என்னை இயக்கியதா என்று கேட்டால், என் மனம் மூளைக்கு கட்டளையிட்டது, அது ஒரு அடிமை. மூளை என்பது என் மனதுக்கு அடிமை. நான் சொல்வதை அதை கேட்க வேண்டும், கேட்காவிட்டால் அதன் மீது எனக்கு உரிமை வேண்டும் என்று இறைவனிடம் நான் விரும்புகின்றேன். நீங்கள் உங்களுடைய மனதை சீராக வைத்துக் கொள்கிறனால் உங்களுடைய மூளை உங்களுடைய மனதிற்கு இயங்கும். உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் இரண்டு விதமாக கொண்டிருப்பீர்களானால், ஒன்றுக்கு முன், ஒன்றுக்கு அடுத்தது, முன்னுக்கு பின் முரண்பாடாக நீ கொண்டிருப்பீர்களானால், எனக்கு சுகம் வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், சுகம் எப்படி நிலைத்திருக்கும் என்று அடுத்த கேள்வி கேட்கின்றீர்கள். வயதாகி கொண்டு வரும்போது சுகவேணம் ஏற்படுத்தானே செய்யும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், ஏற்படுத்தான் செய்யும் என்று நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது அது வேண்டாம் என்பது உங்களுடைய தேவையா, அல்லது வரத்தான் வேண்டும் என்பது உங்களுடைய தேவையா? என்ன அறிவு கூறுகின்றது? நாம் கூறுகின்றோம் இது வரத்தான் செய்யும். சரி, வந்து விட்டது, இப்பொழுது போகத்தான் வேண்டும் என்று நினைக்கின்றீர்களே, இதனை முன்பாகவே வர வேண்டாம் என்று நான் கூறிய போது வர வேண்டாம் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன? ஏன் அப்பொழுது உங்களுடைய பெருமையை கொண்டு அறிவை கொண்டு வரத்தான் செய்யும் என்று தத்துவம் பேசினீர்கள்? தத்துவம் பேசுவது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அநியாயம், அரிசாட்டியமும். கெட்டதற்குத்தான் தக்கம் உங்களுடைய தத்துவம் எல்லாம், நல்லதற்கு இல்லை. வாழ்க்கை என்றால் மேடு பலங்கள் இருக்கத்தான் செய்யும். தத்துவம் அதை சிக்கிக் கொள்ளும் பொழுது மேடு பலங்கள் இருக்கக்கூடாது என்று விரும்புவீர்கள். துயரங்களும் வேதனைகளும் வரத்தான் செய்யும் என்று கூறுவீர்கள். அது சிக்கிக் கொள்ளும் பொழுது வேண்டாமே என்று கூறுவீர்கள். இது முன்பே அறிவிக்கப்பட்டது வேண்டாம் என்று, ஆனால் தத்துவம் பேசினீர்கள். அதன் காரணமாக உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவற்றில் நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். இனி இந்த தத்துவம் பேசக்கூடாது, மற்ற மனிதர்களையும் பாதிக்கக்கூடாது. உங்களுக்கு பின்வரும் சமுதாயத்தினால் ஒழுங்காக இருக்கட்டும், உங்களை உண்மையாக்குகின்றேன். எனவே நீங்கள் இதில் வாழ்ந்தே ஆக வேண்டும். இறைவனுடைய கட்டளை உங்களுக்கு வேதனையாக அமைந்துவிட்டது, அதில் நீங்கள் ஒருபோதும் தப்ப முடியாது. அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பாக இன்று உங்களுடைய அறிவை நீக்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய அறிவு ஒரு நரகல், அசிங்கம், அருவறுப்பானது, இறைவனுக்கு விரோதமானது, அழகற்றது, இது நமக்கு உதவாது, ஆகாது. என் படிப்பு என்ற அந்த செருப்பை நீக்குகின்றேன் என்று தரங்கட்ட விளக்கமாற்றை நான் அதை நீக்குகின்றேன். அவ்வளவு விளக்கத்திற்கும் மாறானதாக, கெட்டதாக உங்களுடைய அறிவு உங்களுக்கு பற்றும். இப்பொழுது கூட அவ்வளவு கஷ்டம் நீங்க வேண்டும் என்று இருக்கின்றது, நீங்காது, அது எப்படி நீங்கும் என்ற அந்த கேள்வி. வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கும் பொழுது அழகானது வேண்டும் என்று விரும்புவதை விட்டுவிட்டு அது எப்படி நடக்கும் என்று நீங்கள் கேட்கின்றீர்களே, உங்களுக்கு ஏன் நடக்க வேண்டும் அது? இதற்கு நீங்கள் பணிய வேண்டும் என்பதற்காக வேதனைகளை இறைவன் படிப்படியாக இறக்குகின்றார். ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வேதனை அளிக்கவில்லை. நீங்கள் எதனை நிராகரித்தீர்களோ அந்த நிராகரிப்புக்கு சாட்சியமாக நல்லறிவையும் சிந்தனையையும் கொடுத்திருக்கின்றேன். அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நிச்சயமாக அந்த நல்லறிவும் நல்ல சுகமும் சிந்தனையும் என்று உங்களுக்கு ஒன்று இருக்கிறது. அதை நீங்கள் உபயோகிக்கிறார்களால், அந்த சிந்தனையை உபயோகித்தீர்களானால் நிச்சயமாக நல்லறிவு உங்களுக்கு எண்புலத்தை வழிகட்டும், வழிகாட்டும். உங்களுடைய அறிவை கீழாக்கி என்னுடைய ஞானங்களை மேலாக்கி நம்ப ஆரம்பிப்பீர்கள். வேண்டுமா வேண்டாமா என்பதுதான், வேண்டுதல் என்பது என்னிடம் நீங்கள் சமர்ப்பிக்கின்றீர்கள், அதனை நான் உங்களுக்காக நிறைவேற்ற போதுமானவன். இன்னமிறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றான். எங்கெங்கெல்லாம் சுகம் ஒட்டி கொண்டிருக்கின்றது அங்கெல்லாம் என்னுடைய அருள் இருக்கின்றதை தவிர நீங்கள் அதை சுகப்படுத்துபவர்கள் இல்லை, சுகமாக்கிறவர்கள் இல்லை. ஒரு சின்ன இடத்தில் வழி ஆரம்பிக்கின்றது, கைகளில் வழி ஆரம்பிக்கின்றது. இது இன்னொரு கைக்கு வரவில்லை, காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பார்க்கலாம், ஆனால் வரும் என்று கூறுவீர்கள், வரக்கூடாது என்று நான் கூறுகின்றேன். இது வரத்தான் செய்யும். இதற்கு பெயர் முடக்கு வியாதி. அந்த முட நீக்கம் நிபுணர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சொல்லுங்கள், அவர்களை காப்பாற்றுவார்கள். அந்த முடநீக்கு நிபுணர்களால் உங்கள் அந்த முடக்கு வியாதிகளை கண்டிப்பாக குணமாக்க முடியாது. ஒவ்வொருவரும் படுக்கையில் இருப்பார்கள், அசையப்பட முடியாத நிலைமைதான் இன்றும். உங்களுடைய நிலைமை படிப்படியாக உங்களுடைய வைத்தியத்திற்கு பிறகு மோசமாகிக் கொண்டு வரும். ஒரு இடத்துல வலித்தது, நான் ஒரு வைத்தியம் பார்க்கிறேன், அந்த வலி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த செகண்டே விட்டுருக்காங்க இல்லையா? ஆனாலும் இதை தொடர்ந்து சாப்பிடுங்கள், அப்படித்தான் சரியாகும். எப்படி நாம் நம்புகின்றோம், ஏன் இதனை நான் நம்புகின்றேன்? என்னுடைய தெளிவான அறிவு கூறுகின்றது, உங்களுக்கு உங்களுடைய உணர்வுகள் மூலமாக உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் மோசமாகிக் கொண்டு வருவதையும் உங்களுடைய மருந்தின் காரணமாக குணமாக்கப்படவில்லை, அது இன்னும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றது என்பது தெளிவாக தெரிந்திருந்தோம். இன்னும் புதிய வியாதிகளை உருவாக்கியது என்று தெரிந்திருந்தோம், அதனை நான் மேற்கொள்கின்றேன். காரணம், டாக்டர்கள் அப்படித்தான் நகரத்தில் நீங்கள் சாப்பிடுங்கள் சரியா போயிடும் சொல்றாங்க. நல்லறிவு கெட்டுவிட்டது. ஒன்றுக்கு மேலாக பல புதிய நோய்கள் உருவாகி கொண்டிருக்கும் பொழுது இது ஒரு நோயை குணமாக்கும் என்று கூறும் பொழுது விஷத்தன்மை இருக்கின்றது, விஷத்தன்மையின் காரணமாக உடல் முழுவதும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றது, பசியும் கூட அற்று போய்விட்டது எனக்கு, தெளிவாக நாம் அறிய வேண்டும். காற்று, தண்ணீர், உணவு, இந்த மூன்றுக்கும் எப்பொழுது குறைபாடு ஏற்படுகின்றதோ உங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நாசமாகிக் கொண்டிருக்கிறது என்று அறிய வேண்டும். உங்களுடைய நல்லறிவு கெட்டுவிட்டது என்று அறிய வேண்டும். அறிவின் பக்கம் திரும்புங்கள். எனக்கு நல்லறிவு வேண்டும் என்று உங்களுடைய பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். தண்ணி தாக எடுக்கல, தண்ணி எனக்கு தேவையில்லை, ஐஸ் வாட்டர் தான் எனக்கு முக்கியம், எனக்கு டீ காஃபி தான் முக்கியம், தண்ணி கூட முக்கியம் இல்லை. நிச்சயமாக உள்ளுறுப்புகள் கெட்டுக்கொண்டு வருகின்றன. தண்ணீருக்கு அதிகமான விருப்பம் வேண்டும், உணவுக்கு அதிகமான விருப்பம் வேண்டும், காற்றுக்கும் தூய்மையான காற்று வேண்டும் என்று நீங்கள் விருப்ப வேண்டும். எங்கு பார்த்தாலும் சாக்கடையும், எங்கு பார்த்தாலும் தூசிகளும் அதை ஓடிக்கொண்டிருக்கின்றன, நிறந்து கொண்டிருக்கின்றன, வீசிக்கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் இவ்வளவு தூசி இருந்தால் இந்த நோய் உருவாகும், இவ்வளவு நாற்றம் இருந்தால் இந்த நோய் உருவாகும் என்று உங்களுக்கு கூறியிருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதை நம்புகிறனால் அந்த நோய் உருவாகியிருக்கும். ஆனால் அவற்றை பற்றி கவலை இல்லை, கவலையை நீக்கியது இறைவன். அதன் காரணமாக இவ்வளவு தூசுக்களும் இவ்வளவு மாசுக்களும் இவ்வளவு கெட்ட வாடகைகளும் இருக்கும்போது கூட எனக்கு எந்த விதமான தீமையும் அதனால் ஏற்படுவதில்லை. காரணம், அதனை நான் மறுக்கின்றேன். அதன் பிரகாரம் அதனுடைய அறிவு எனக்கு இல்லை. அந்த அறிவை கொண்டு எனக்கு புகட்டப்பட்டாலும் அதை பற்றி கவலையும் இல்லை. காரணம் என்றால் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. முகமுடி மாட்டிக்கொண்டு ஆக்சிஜன் வைத்துக் கொண்டு நான் வாழ முடியாது. நீங்கள் அவற்றை துச்சமாக மதித்தீர்கள். எனவே இறைவனுடைய அருள் வந்தது, அதை கொண்டு நீங்கள் என்றும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மூச்சில் எந்த பேவனையும் கிடையாது. ஆனால் தண்ணீரை பற்றி, சுத்தமான தண்ணீரை பற்றி சாப்பிடுங்கள், ஏற்றுக்கொண்டீர்கள். இந்த விளக்கமாற்று அறிவை, சத்தியத்திற்கு விளக்கத்திற்கு விரோதமான இந்த மருத்துவ அறிவை கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இது தூய்மையான வாட்டர் என்று, தண்ணீர் என்று. அந்த தூய்மையான தண்ணீர் ஸ்டெர்லைஸ் வாட்டர், அதற்கு உயிரோட்டம் கிடையாது, அதில் ஒரு புழுப்பூச்சி கூட மிதக்க முடியாது, ஒரு பாக்டீரியா கூட அதில் வாழ முடியாது. அந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் வாழ்வீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. குளத்து தண்ணீர் அதோட மேலானது. ஏனென்றால் அது நான் உயிர்களை பார்க்கின்றேன், உயிரினங்களை பார்க்கின்றேன், புழுப்பூச்சிகளை பார்க்கின்றேன், அது உயிரோட்டம் இருக்கின்றது. எனவே இந்த தண்ணீர் எனக்கு வேண்டும், வடித்துக் குடிக்கின்றேன். ஆனால் அறிவு கூறும், இது கெட்ட தண்ணீர், இது அசுத்தமான தண்ணீர் என்று. உங்களுடைய தண்ணீர் உங்களுக்கு உதவாது. அந்த தண்ணீரில் உயிரோட்டம் இல்லாதன் காரணமாக அந்த தண்ணீர் தான் உங்களை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதுவே உயிரோட்டம் இல்லாத தண்ணீர். எனவே உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த கழிவும் சுத்தமாகாது. பானையில் நீங்கள் ஊற்றக்கூடிய தண்ணீர் உங்களுக்கு சிறந்தது. அந்த தண்ணீருக்கு உயிர் வரும். உயிரோட்டம் அந்த தண்ணீருக்கு இருக்குமானால் அது அசைய ஆரம்பிக்கும். உங்களுடைய பானையிலிருந்து உயர்த்து அந்த தண்ணீர் உள்ளிருந்து வடிய ஆரம்பிக்கும் பொழுது அந்த தண்ணீருக்கு உயிர் இருக்கிறது. இப்பொழுது அதை சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ் வாட்டர் கூடாது, செத்து போன தண்ணீர். ஆனாலும் ஒரு ஆசைக்காக உங்களுடைய போதையில் நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள். அந்த ஐஸ்வரத்துக்காக அப்பொழுது பிடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் வேண்டாம் என்ற அந்த எண்ணம் இருக்கட்டும், அது தேவையில்லாமல் ஆகிவிடும். அந்த போதையை நீங்கிவிடும், அடிமைத்தனம் நீங்கிவிடும். உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக இறைவன் உங்களுக்காக உங்களுடைய நன்மைகளை உங்களுக்கு விதித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த எண்ணங்களின் மீது நீங்கள் அமையுங்கள். மருத்துவத்தை விடுங்கள். அந்த மருத்துவம் கூடாது. இறைவனுக்கு விரோதமானது, உங்களுக்கு துரோகமானது, குழப்பமானது, கலந்து விளைவிக்கக்கூடியது. அதில் நீங்கள் செத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். இனி வாழ வேண்டும் என்றால் மருந்துகளையும் மருத்துவ முறைகளையும் மருத்துவர்களையும் விட்டு விலகினால் தவிர இறைவனிடம் நீங்கள் தஞ்சம் போக முடியாது. உங்களுடைய இறை உணர்வுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். உங்களுடைய மனம் சீராக இயங்க வேண்டும். அந்த மனம் சீராக இயங்கினால் தவிர உங்களுடைய மூளை இயங்காது. அந்த மூளைதான் அவ்வளவு வெளி உறுப்புகளுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் சாதகமானது என்றால் அதுதான் உங்களை வழிநடத்துகின்றது. உங்களுடைய உடல் உறுப்புகளின் இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றது. அதுவே உங்களுடைய உடல் உறுப்புகளின் கட்டளைகளையும் அதனுடைய தேவைகளை நிர்ணயிக்கிறது என்றால் உங்களுடைய மனம் உங்களுடைய மூளை கட்டளை வேண்டும். அந்த மூளையானது நலம் மண்டலங்கள் பின்னர், அதன் பின்னர் அந்த மூளையும் நலம் மண்டலங்களும் உங்களுடைய எண்ணங்களுக்கு அடிமை என்பதை அறியுங்கள். அந்த எண்ணங்களை நீங்கள் பாழாக்காதீர்கள். சுத்தமானதும் தூய்மையானதும் அழகானதும் உயிரோட்டம் மிக்கதுமான உங்களுடைய தேவைகளுக்கும் நம்பிக்கையை கொண்டு அதில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். அத்தியாயம் 45-30. ஆகவே எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்து வந்தார்களோ அவர்களை அவர்களுடைய இறைவன் அவர்களை அவர்களுடைய இறைவன் தன் அருள் பிரவேசிக்க செய்வான். இதுவே தெளிவான வெற்றியாகும். அத்தியாயம் 45-30. இதில் தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் அவர்களுடைய இறைவன், அவரவர்களுடைய இறைவன். உங்களுடைய தேவையை அறிவிப்பது உங்களுடைய இறைவன், அவருடைய தேவையை அறிவிப்பது அவருடைய இறைவன். ஒவ்வொருவருடைய தேவையையும் அறிந்திருப்பவனும் அதற்கு உரிய இறையை, தன்புறமிருந்த ஒரு இறை மறைவானது, இறை மறையை அவர்களுக்கு அறிவிக்கின்றான். நீங்கள் உங்களுடைய இந்த சோகத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் விடுதலை அடையுங்கள். நாளைய வாழ்க்கையை பற்றி ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கின்றான். இந்த சூழ்நிலை தொடரக்கூடாது. எனக்கு என்னுடைய தேவையை, எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய என் இறைவன் எனக்கு அறிவிக்கின்றான் என்று. அதே போன்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய தேவையையும் அவரவருடைய இறைவன் அவர்களுக்கு அறிவிக்கின்றான். இறைவன் பொதுவானவன், அவ்வளவு பேருக்கும் தனித்தனியாக முறையை கவனிப்பவன். உங்களுடைய இறைவனை தனித்தனியாக முறையை பின்பற்றுங்கள். உங்களுடைய தேவைக்குரியவன் உங்களுடைய இறைவன். உங்களுக்கு பசிக்கிறது, உணவளிப்பவன் உங்களுடைய இறைவன். உணவளிப்பவனே என்று கூப்பிடுங்கள். அல்லாஹ் ஜீசஸ் என்று கூப்பிடாதீர்கள், உணவளிப்பவனே என்று கூப்பிடுங்கள். அவனைத் தவிர உணவளிப்பவன் இல்லை என்பதை அறிந்து கூப்பிடுங்கள். எங்க அப்பாவும் உணவு கொடுப்பாரு, எங்க தாத்தா உணவு கொடுப்பாரு, எங்க ஃப்ரெண்ட்ஸும் உணவு கொடுப்பாங்க, எங்க கவர்மெண்ட் எனக்கு உணவு கொடுக்கும். கெட்டுவிட்டோம். உணவளிப்பவன் உங்களுக்கு சாப்பிடுறது மண்ணு மாதிரி இருக்குதே, சாப்பாடு எனக்கு ருசி இல்லையே. இப்பொழுது உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், ருசியை அளிப்பவனே என்று கூப்பிடுங்கள். உங்களுடைய தேவையில் அவனுடைய பெயர், அவனை தவிர கதி இல்லை என்பதற்கான அர்த்தம் அது. சரணாகதி கும்பிடுதல். உன்னை கும்பிட்டு கேட்டு கேட்டு சொல்கின்றேன், உன்னை தேவை எனக்கு கதி இல்லை என்று வந்துவிட்டேன் என்று கூறும்போது அது கும்பிடுதலாகும், சரணாகதியாகும், அது தொழுகையாகும், அது ஜபமாகும். இறைவனுக்கு மட்டுமே கொழந்தக்கூடியதாக எதுவாக இருந்தாலும் சரி, இறைவன் அதை ஏற்றுக்கொள்கின்றான். எண்ணத்தின் மீது சத்தியமாக அந்த எண்ணத்தில் உங்களுடைய இறையை அறிவிப்பான். உங்களுடைய இறைவன் நீங்கள் உங்களுடைய இறைவனை பின்பற்றுங்கள், வேறு எந்த இறைவனையும் பின்பற்றாதீர்கள். அவருடைய இறைவன் அவர்களை அவள் பின்பற்றும், எந்த இறைவனை நான் பின்பற்றுகின்றேன். அனைத்துக்கும் இறைவன் ஒருவன் தான். அவனை தவிர கதி இல்லை என்று இருக்கும் பொழுது என்னுடைய இறைவனை நான் பின்பற்றுகிறேன், அவ்வளவுதான். வேறு எவரையும் பின்பற்றுவதற்கில்லை. இறைவனுக்கு நிகழாக யார் இருக்கின்றார்கள் என்று கேட்டால் உங்களுடைய உள்ளம் பதில் சொல்லும், எவனுமே இல்லை என்று. இறைவனுக்கு மேலாக யார் என்று கேட்டால் உங்களுடைய உள்ளம் பதில் சொல்லும், எவனும் இல்லை என்பதை. அந்த இறைவன், அந்த இறையுணர்வு ஒன்றை நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய எண்ணத்திற்கு என் இறைவன் மட்டும்தான் என்ற அந்த உணர்வை மேற்கொள்ள வேண்டும். அவர்களை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களை அவர்களுடைய இறைவன் தன் அருளில் பிரவேசிக்க செய்வான். அவர்களுடைய இறைவன் நமக்கு எல்லாம் ஒரு கடவுள். நம்ம எல்லாம் போய் ஒன்னா குமார் அடிப்போம், ஒன்னா போய் தொழுதுட்டு வருவோம், ஒன்னா போய் தேவம் பண்ணிட்டு வருவோம். கூட்டு பிரார்த்தனை பொருட்காலம் கிடையாது. கூட்டு பிரார்த்தனை என்பது கூடாது. அது இறைவனை அடையக்கூடிய, இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய வகை அல்ல என்பதையும் அறியுங்கள். பிரார்த்தனையில் சம்பந்தமில்லாத ஒருவர் உங்களுக்காக பார்க்கின்றிருப்பார். அவர் மதத்தலைவர் அல்லது அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு மதத்தின் போதகராக இருப்பார். உங்களுடைய தேவை பசி, உங்களுடைய தேவை ருசி, உங்களுடைய தேவை வழிகள் போக வேண்டும், உங்களுடைய மன வளர்ச்சிகள் போக வேண்டும், உங்களுடைய தேவை பாவமளிக்க வேண்டும், உங்களுடைய தேவை அமைதி வேண்டும். அவர் என்ன கேட்டுட்டு போறாங்க? சம்பந்தமில்லாத ஒருத்தர் போய் பேசிட்டு இருக்காரு, பின்னாடி உட்காந்துட்டு ஆமேன் 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 சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோமே. உங்களுடைய இறைவன் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க நான் உங்களுடைய உள்ளத்தில் இது போக வேண்டும், ஆமீன் என்ற ஒரு வார்த்தை அந்த ஒரு உணர்வுக்கு உங்களுடைய உடற்பூர்வமாக உங்களுடைய இறைவனை உங்களுக்கு அவ்வளவு சமயமாக கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனை மேற்கொண்டிருப்பீர்களா? ஒரு நாளாவது பதில் சொல்லியிருப்பீர்களா? சுகமாக வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இல்லை. காரணம் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறது. பூசாரிகள் என்னை இங்கிருந்து வெளியேற்றினார்கள். இங்கு இறைவன் இல்லை, வாருங்கள் இந்த கட்டிடங்களுக்குள், நாங்கள் தான் உங்களுக்காக பிரார்த்திப்போம். அப்படி என்றால் எனக்கு தெரிஞ்சு கொண்டிருப்பது யார்? நான் என்ற இறைவனுக்கு பதில் சொல்ல வேண்டுமா, அல்லது உலகிக் கொண்டிருக்கக்கூடிய என் முன்னாள் மதபோதகர் என்று அவர் வழித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த செம்மனை, இந்த பிரார்த்தனை என்று தொழுகை என்று அவர் அங்கு உடலிக் கொண்டிருக்க நான் பின்னாடி உட்கார்ந்து கொண்டு ஆமீன் ஆமீன் என்று கூற வேண்டுமா? ஆமீன் என்றால் ஏற்றுக்கொண்டேன், நம்பிக்கை கொண்டேன் என்று பொருள். சுகமாகுங்கள் என்று இங்கு பேசிக் கொண்டிருப்பது யார் என்பதை நான் அறியாததற்கு காரணம் இது உணர்வாக இருக்கின்றது. நானும் இறைவனை வடிவமாக பார்த்துவிட்டேன். இறைவனுக்கு வடிவம் என்று ஒன்று இருந்தால்தான் கட்டிடங்கள் தேவை, மசூதிகள், சர்ச்சுகள், கோயில்கள் என்று கட்டிடங்கள் தேவை. வடிவம் இல்லாததற்கு ஏது கட்டிடம், கோயில்கள், சர்ச்சுகள், மசூதிகள் என்று? மத போதகர்களால் நாம் வடிவெடுக்கப்பட்டோம். மதம் என்பது கூடாது. மனிதனுக்கு மதம் பிடிக்கக்கூடாது. யானைகளுக்கு மட்டும்தான் மதம் பிடிக்க வேண்டும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மதங்களை கற்பித்த இந்த போதகர்களை பிடிப்பதன் காரணமாக ஒருவர் மற்றவர் மீது வெடிக்கொண்டு அடித்துக் கொண்டு செத்துக் கொண்டிருக்கின்றோம். யானைகளுக்கு மட்டும்தான் வெடி பிடிக்க வேண்டும், மதம் பிடிக்க வேண்டும், நாம் பிடிக்கக்கூடாது. நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் அல்ல என்று இன்று விடகுங்கள். இறைவன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எந்த மத போதனையும் நான் பின்பற்ற மாட்டேன் என்று என்று நீங்கள் உறுதி கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் நல்ல செய்திகள் செய்வீர்கள். இறைவன் தன் அருளை உங்களை பிரவேசிக்க செய்வான். உங்களை உள்ளத்தை கோயிலாக மாற்றுவான். புண்ணியமான வார்த்தைகள் உங்களை உள்ளத்திலே எகி கொண்டிருக்கின்றன. அந்த புண்ணிய ஸ்தலத்தில் உங்களை புகுத்துவான். தன் அருளை உங்களை வாழ வைப்பான். கோயில்களில் வாழாதீர்கள், வடிவங்களில் வாழாதீர்கள். நான் கற்பித்து கொடுக்கப்பட்டது மிக கேடான வழிமுறை. உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக உங்களுடைய இறைவன் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் கூட நாளைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று, சிறப்பாக அமைய வேண்டும். ஒவ்வொரு விதத்திலும் அது சிறப்பாக அமைய வேண்டும். எந்த விதத்திலும் அந்த சிறப்பு தன்மை குறையக்கூடாது. அதாவது இன்றுக்கு மேல் நாளை, நாளைக்கு மேல் நாளை, ஒரு நொடிக்கு மேல் அடுத்த நொடி நன்மையாக அமைய வேண்டும். அந்த நம்பிக்கையை நான் மேற்கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை இருக்குமானால் தன் அவரின் புகுத்துவான். நிச்சயமாக ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுடைய எண்ணம் நிமிடத்திற்கு நிமிடம் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கின்றது. நாளைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லதாக அமையும் என்ற அந்த எண்ணத்தை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும். அந்த எண்ணம் தான் உங்களுடைய மனதை சமாதானப்படுத்துகின்றது, இறைவனோடு சமாதானப்படுத்துகின்றது, அவனுடைய வாக்குகளோடு சமாதானப்படுத்துகின்றது. அப்படி என்றால் இனி மூளையானது இந்த சமாதானத்திற்கு அடிமை. மூளையை கொண்டு உங்களால் எந்த நன்மையும் செய்ய முடியாது. அந்த மூளையை உங்களால் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியாது. மனதை கொண்டு மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். எத்தனை வயதானாலும் சரி, என் மனம் இளமையாகிக் கொண்டிருக்கின்றது, என் மனம் முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது, என் மனம் கனிந்து கொண்டிருக்கின்றது. அந்த கனிவுக்கும் அந்த பணிவுக்கும் அந்த அழகுக்கும் என் மூளையானது சிறப்பாக இயங்கும். அது அடிமை. மனதை பற்றி அறிந்தவர்கள் எவரும் இல்லை. அவரவர்கள் சிந்தித்து உணர்ந்தால் அந்த மனம் எத்தகையது என்பதை தெரியும். இறைவனால் உருவாக்கப்பட்டு அதற்கு உணர்வு என்ற அந்த இறைவனிடம் இருந்துள்ள அழகான செய்திகள் நல்லுபதேசங்கள் அங்கிணைக்கப் பட்டிருக்கின்றன. ஒவ்வொன்றும் நாளைய விஷயங்களை பற்றித்தான். நேற்றைய விஷயங்களில் இவ்வளவு பாவம் நான் செய்திருக்கின்றேன். இறைவன் கூறுகின்றான், நான் அறிவித்துக் கொண்டிருப்பது நாளைய விஷயத்தை பற்றி. நேற்றைய விஷயத்தை பற்றி அல்ல, நேற்றைய விஷயத்தை நான் மன்னித்து விட்டேன். நாளைய விஷயத்தை பற்றி உங்களிடம் அழகான செய்திகள் இருக்கின்றன. எனவே என்னிடமிருந்து அழகான செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கின்றன. நான் படையினவற்றை மறந்துவிட்டேன். இப்பொழுது நீங்கள் புதிய வாழ்க்கை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய இதயத்தில் நீங்கள் தஞ்சமடையுங்கள். என்னோடு நீங்கள் இணைந்துவிடுங்கள். வேறு யாரோடும் இணையக்கூடாது. இறை மறைவாக்கப்பட்டிருக்கின்றது. இது இறைமறையாக இருக்கின்றது. இது வேதமாக இருக்கின்றது. சுகமாக வாடுங்கள் என்பது வேத வாக்கு, தெய்வ வாக்கு, இறை வாக்கு. நான் உங்களை வாட வைக்கின்றேன் என்று செத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் மருத்துவன் என்ற போர்வையை போர்த்திக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றான். அவனை விட்டு விலக வேண்டும். உங்களுக்கு டயபெட்டிஸ் நோய், அதற்கான ஸ்பெஷலிஸ்ட் நான் தான். டயபெட்டிஸ் என்பது ஒரு உறுப்பு சம்பந்தமான நோய் என்று கூறுகின்றார்கள். அது பேங்க்ரியாஸ். அதில் ஒரு இன்சுலின் என்ற நீர் இல்லை, அதன் காரணமாக உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்திருக்கின்றது. அந்த இன்சுலின் நீர் ஏன் இல்லை தெரியாது. சரி, நீங்கள் குணமாக்குவீர்கள் என்று கூறுகின்றீர்களே, இந்த கணையத்தை இந்த இந்த பேங்க்ரியாஸ் என்ற இந்த உறுப்பை இயக்குவது எது? அதன் நலம மண்டலங்கள் இயக்கி கொண்டிருக்கின்றன. அந்த நலம் மண்டல பிரதானம் எது? மூளை. மூளைக்கு கட்டுப்படக்கூடிய அந்த மூளைக்கு மூளையுடைய அதிகாரம் பெற்றது யார்? மூளைக்கு அதிபதி யார்? உங்களுடைய மனம். உங்களுடைய மனதில் யாருடைய பேச்சு? இறைவனுடைய பேச்சு. அதற்கு மீறி என்ன நடக்கும்? எதுவும் நடக்காது. நம்புங்கள் உங்களுடைய மனதை, உங்களுடைய இறைமுறையை நம்புங்கள். கடவுளை நம்புகின்றேன் என்று மதபதர்களால் சொல்லப்பட்ட அந்த அடையாளங்களை கண்டு ஒருபோதும் வராதீர்கள், வெளிக்கு வராதீர்கள். அகத்தினுடைய அடகு முகத்தை தெரிய வேண்டும். இதை போட்டுக் கொள்வதாலோ, தாடி வைத்துக் கொள்வதாலோ, சிலுவை அமைத்துக் கொள்வதாலோ நீங்கள் ஊருக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு காட்டுவது என்னடா? மனதை காட்டுங்கள், உங்களுடைய நம்பிக்கை காட்டுங்கள், சத்தியத்தை காட்டுங்கள். நாளைய வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக என்ன என்று கூறுவீர்கள். நாளைய வாழ்க்கை பற்றிய செய்தியை நான் அறிவிக்கின்றேன், சுகமாக இருங்கள் என்ற பிறகு யாரை நீங்கள் நம்புவீர்கள்? இதன் பின்னர் வீடுகளில் ஜபம் பண்ண ரூமோ, அல்லது வீடுகளில் நமாஸ் படிக்கிற இடமோ, அல்லது வீடுகளில் பூஜை அறைகளோ இருக்கக்கூடாது. உங்களுடைய இருதயத்தில் புண்ணியஸ்வரத்தில் தங்குங்கள். நிச்சயமாக இருந்தார்கள் நீங்கள் புகுவீர்கள். எந்த வழிமுறையும் பின்பற்றாதீர்கள், எந்த மூலாதாரையும் பின்பற்றாதீர்கள், எந்த மதபதையும் பின்பற்றாதீர்கள். உங்களுடைய இறைவனை பின்பற்றுங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றான், உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். மதிப்பு மரியாதையும் பெறுங்கள். அவனுடைய பேச்சை இழந்து கொண்டிருக்கும் பொழுது வாயை அடக்குங்கள், செவிதத்தை கேளுங்கள், அமைதியாக இருங்கள். அவ்வளவு செய்திகள் ஒவ்வொரு மூச்சும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. காற்றுகளின் மூலமாக உங்களுடைய செய்திகள் உங்களுடைய உணர்வுகளாக இறைவனிடம் இருந்து இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அவனுடைய அனுமதியை கொண்டு யார் நாளைய வாழ்க்கையை ஏற்றுக் கொண்டீர்களோ, நிச்சயமாக இறைவனும் அந்த ஏற்புதலை அங்கீகரித்துக் கொண்டான். உங்களுடைய எண்ணத்தில் உங்களுடைய மூச்சு காற்றின் வழியாக செய்திகள் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த உணர்வாக இருக்கக்கூடியது நாளைய தேவையை உங்களுக்கு அறிவிக்கின்றது. சிறப்பாக வாழுங்கள் என்று. இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றதே, சிறப்பாக வாழுங்கள். நான் கூறுகின்றேன், நான் படைத்தவன், நான் படைப்பவன், நான் வாழ்விப்பவன், பொறுப்பேற்றுக் கொண்டவன். வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். வேண்டுதலை ஏற்றுக்கொண்டேன். இனி இது பற்றி மாற்று கருத்துக் கொள்ளாதீர்கள், இது பற்றி சந்தேகம் கொள்ளாதீர்கள். இறைவனையே சந்தேகம் கொள்ள ஆரம்பித்து விட்டால் இங்கிருந்துதான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது. இதன் மீது நீங்கள் சந்தேகம் கொண்டுவிட்டால் வேறு எதைத்தான் நீங்கள் சந்தேகிக்க மாட்டீர்கள்? உங்களுடைய பணம் அது ஒரு வாழ்க்கையாது. பணத்தை கொண்டு என்ன செய்ய முடியும்? உங்களால் சுவாசிக்க முடியுமா? குடிக்க முடியுமா? அல்லது உணவாக அறிந்து கொள்ள முடியுமா? அல்லது மேலில் பூசிக்கொள்ள முடியுமா? உங்களுடைய சந்தனமாக ஒரு காலம் கிடையாது. அகத்தினுடைய அடகு உங்களுடைய புறத்தில் நிரப்பமாக அமைய வேண்டும். அகம் என்பது மனம், மனமிக்கதாக இருக்க வேண்டும். அந்த மனதிற்குள் மனம் என்ற அந்த தூய்மையான செவ்வையான இறை வாக்கு, கனிவான இறை வாக்கு, மனமிகழ்ந்த அந்த வாக்கு, அதனை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த மனம் என்ற அந்த நுகரக்கூடிய தன்மை உங்களுடைய மனதிற்கும் ஆழமாக இருக்கின்றது. அழகான செய்திகள், மனமிக்க செய்திகள், அதனை வாடுங்கள். மனம் சிறப்பாக இருக்கும். அந்த மனதிற்கு இந்த மூளை அளிக்கும். நரம்பு மருத்துவ நிபுணர் நிச்சயமாக அறிவில்லாத மக்கள் தங்களை தாங்களை போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை விட்டு விலகுங்கள். மருத்துவம் எனக்கு தெரியும், மருந்துகளா உணவ உங்களுக்காக உங்களுடைய வார்த்தைக்காக படைக்கப்பட்டது எது என்று கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய உயிருக்கு உயிரிழக்கக்கூடியது உணவா மருந்தா? நல்லறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மருந்துகளினை காக்கும் என்று கூறுகின்றீர்களே, உணவு காக்காது என்று பின்னர் நீங்கள் இறைவனை எந்த விதத்தில் தான் நெருங்க முடியும்? உணவா மருந்தா என்று கேட்ட பிறகு மருந்துதான் என்று கூறிய பிறகு உணவு இல்லை என்று ஆக்கிவிட்ட பிறகு அந்த உணவை நீக்கிவிட்டேன், மருந்துகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்ற அந்த நிலைதான் இப்பொழுதும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய சக்தியானது, உடலின் சக்தியானது, அந்த உணவிலிருந்து கிடைக்கப்பட்ட சக்தியானது உங்களுடைய மனதிற்கு அது பயன்பட வேண்டுமா, உங்களுடைய உடலுக்கு பயன்பட வேண்டுமா? ரொம்ப டயர்டா இருக்குது, இப்ப யோசிக்க முடியல, சிந்திக்க முடியல, இன்னும் இதுக்கு மேல வேலை செஞ்சா எனக்கு தலைவலிதான் வந்துடும். அப்படியானால் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு களைப்பையும் உங்களுக்கு அயர்வையும் சோர்வையும் கஷ்டத்தையும் தலைவலியையும் உடல் வியாதிகளையும் ஏற்படுத்துகின்றன என்பதை அறியுங்கள். ஒரு உதாரணமாக ரொம்ப யோசிச்சு தலைவலி வருதுன்னு சொல்லும் பொழுது மூளைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தலை உங்களுக்கு வலிக்கிறது என்று கூறும் பொழுது உடலில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இனி வலிக்க ஆரம்பிக்கும், நோய்களுக்கு உள்ளாக ஆரம்பிக்கும் என்பதை ஏன் நம்மால் உணர முடியவில்லை என்றால் உள்ளத்திலிருந்து வெளியேறிவிட்டோம். பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் இதற்கு உதவும், இது எனக்கு உதவும் என்று ஒவ்வொரு பொருளையும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக உள்ளத்தில் வெளியேறதன் காரணமாக, வெளியேறிவிட்டதன் காரணமாக உள்ளத்தில் பேசக்கூடியது யார் என்பதை நாம் அறியாமலாகிவிட்டோம். இறைவனுடைய உதவி உங்களுக்கு வேண்டும், இறைவனுடைய ஆற்றல் உங்களுக்கு வேண்டும், மகாசக்தி உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறானால் உங்களுடைய இறைவனை பின்பற்றுங்கள். ஒவ்வொருவரும் அவளுடைய இறைவனை பின்பற்றுங்கள். ஒட்டுமொத்தமாக கும்பல்ல கோவிந்தான் சொல்லுவீங்க தெரியுமா? வீணாகிவிட வேண்டாம். தெளிவாக அறிந்திருக்கின்றோம், கூட்டு பிரார்த்தனை என்பது உங்களுக்கு உதவாது, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கு, மத போதகர்களால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு உண்மைக்கு புறம்பான புறம்போக்கு வழிமுறைகள். இதிலிருந்தும் நீங்கள் விலக வேண்டும். சத்தியத்தை கொண்டு உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். பெரும் சோதனையும் பெரும் வேதனையும் ஏற்பட்டுவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாராலும் உதவி செய்ய முடியாது என்ற சூழ்நிலை, உங்களுடைய கஷ்டங்களை பிறருக்கு சொல்ல முடியாது அவ்வளவு மானக்கேடான சூழ்நிலை நான் மாற்றிக்கொண்டிருக்கின்றேன் என்று இருக்கும் பொழுது கூட்டு பிரார்த்தனை செய்வீர்களா, அல்லது தனியே இறைவனே என்று அழைக்கும் சத்தம் கூட வெளியில் தேராமல் வெளியில் கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அமைதியாக உள்ளத்தில் நீங்கள் இறங்குவீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். பெரும் கஷ்டமான சூழ்நிலை, எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது, நான் செய்த ஒரு மனக்கேடான செயலுக்கு இதை வெளியில் சொல்லி உதவி தேடவும் முடியாது, இந்த பெரும் துன்பமான நிலை, ஒரு உதாரணத்துக்காக இந்த நிலையில் சத்தம் போடுவீர்களா? கூட்டு பிரார்த்தனையை கொண்டு நான் இதெல்லாம் செய்தேன், எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்னை விடுவோம் என்று கேட்பீர்களா? அல்லது இறைவனே என்று கூப்பிட்டால் கூட பிறகு தெரிஞ்சிடுமோ என்று உள்ளத்தில் அடங்குவீர்களா? இறைவனே கடவுளே என்று அடங்குவீர்களா? அங்கு நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன, பல சூழ்நிலைகளும் பல சந்தர்ப்பங்களும் இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் கொள்ளக்கூடிய அந்த பிரார்த்தனை உங்களுக்கு அமைதியும் அளித்தது, பல சூழ்நிலைகள் உங்களை உங்களுடைய துன்பங்களிலிருந்து விடுவித்து இருக்கின்றது. இறைவன் மகாசக்தி மிக்கவன், யாருடைய துணையும் உங்களுக்கு வேண்டாம், என்னை மட்டுமே நீங்கள் நம்புங்கள், நாளைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், என்னை விரும்புங்கள், நான் உங்களுக்காக அறிவித்திருக்கின்றேன், சுகமான வாழ்க்கையிலும் சிறப்பான வாழ்க்கையிலும் வாழ்க்கையில் அறிவித்திருக்கின்றேன், இதற்கு மீறி உங்களுக்கு என்ன நிகழ்வு என்று நினைக்கின்றீர்கள்? உங்களுடைய உள்ளத்தில் பிரவேசியுங்கள், வெளியில் தொலைந்தீர்கள், உங்களுடைய பிறப்பார்வையைக் கொண்டு அகப்பார்வை என்று ஒன்று இருக்கின்றது, அங்கு என்னுடைய வார்த்தைகளை செவிசாயுங்கள், கவனியுங்கள், அதனை பின்பற்றுங்கள், அதனையே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், அதன்பால் நீங்கள் தஞ்சமடைந்து விடுங்கள், நிச்சயமாக என் அருளில் நீங்கள் பிரவேசித்து விட்டீர்கள், அந்த அருளில் உங்களை நான் நிச்சயமாக வாழ்க்கை முழுமைக்கும் உங்களை அமைப்பேன், அதில் உங்களை பாதுகாப்பேன், அதில் உங்களுக்கு வாழ்வு அமைப்பேன். அந்த வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கை அவ்வளவும் உங்களுக்கு அடிமையாகும், நீங்கள் விரும்புவது அங்கு நடக்கும், வானங்களும் பூமியும் உங்களுக்கு சேவை சாய்க்கும், அது உங்களுடைய அடிமை. மனதிற்கு மூளை பிரதானம் என்று குறிக்கொண்டிருக்கிறேன். நாம் பொருள் அடிப்படையில் உருவ அடிப்படையில் உருவ வழிபாடு காரணமாக இந்த மருத்துவங்கள் உருவாக்கியது, உருவ வழிபாடு செய்ததன் காரணமாக உருவங்களை கொண்டுதான் நிகழ வேண்டும். மனம் என்பது உருவமற்றது, எவ்வளவுதான் பொருள்கள் கூடியிருந்தாலும் சரி மனதில் ஒரு வேதனையை அவன் பற்ற வைத்து விட்டால், நெருப்பாக ஆகிவிட்டால் உலகமே எனக்கு தேவையில்லை, நான் மாய்ந்து போகின்றேன், அந்த மாய்ந்து போவதற்கு நான் நெருப்பை தருகின்றேன், இந்த நெருப்புக்கு முன்னால் குளிர்ச்சியாக இருக்கின்றது, நான் தீ குளிக்கின்றேன் என்று கூறுகின்றேன். பொருள்கள் அவ்வளவுமே மனதிற்கு அடிமை, வானங்களிலும் பூமியிலும் உள்ள பொருள் அவ்வளவும் இங்கு நீங்கள் இறைவனோடு தஞ்சம் அடைந்து விட்டால் இறைவனுடைய ஒரு ஆற்றலுக்கு ஒரு கட்டளைக்கு வானங்களும் பூமியும் அடிபடியும். இவை அனைத்துமே உங்களுடைய அடிமைகள். இவற்றை எதனையே நீங்கள் வணங்காதீர்கள். சூரியனாக இருந்தாலும் சரி, சந்திரனாக இருந்தாலும் சரி, நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கோள்களாக இருந்தாலும் சரி, கிரகங்களாக இருந்தாலும் சரி, அவ்வளவு உங்களுக்கு அடிமைகள். அவற்றுக்கு நீங்கள் அடிமையாக விடாதீர்கள். சனிப்பெயர்ச்சி என்று ஒன்றை வைத்துக் கொண்டு உயிரை வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சனியன்களை அவ்வளவு வீட்டுக்கு நீ வீசுங்கள், வெளியில் வீசுங்கள். ஜோசியங்களுக்கு வெளியில் வீசுங்கள். உங்களுடைய கணிப்புகள் அவ்வளவும் தவறு. என்ன வேண்டும் அவ்வளவு உங்களுடைய அடிமைகள் சனியன்கள். அப்படி நீங்கள் மேற்கொள்ளுங்கள், எனக்கு விரோதமாக போகக்கூடாது என்று எண்ணத்தின் மீது உங்களுடைய உறுதியான எண்ணம். உங்களுடைய இறைவனை நீங்கள் நம்புகின்றீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் உங்களுடைய இறைவனை வைத்திருக்கின்றீர்கள். அந்த இறை உணர்விலிருந்து நான் வெளியேறக்கூடாது ஒருபோதும். எந்த மனிதனுடைய பேச்சும் எனக்கு கூடாது. நல்லதையே சொன்னாலும் சரி, அவனால் முடியாது, நான் செய்கிறேன் என்று கூறும்போது அவன் பெருமை கொண்டவனாக இருக்கின்றான். இறைவனுக்கே பெருமை கொண்டவனாக இருக்கின்றான். என் இறைவனை தவிர இந்த அகிலங்களில் வாழ்க்க முடியாது. நான் வானங்களிலும் வாழ்கின்றேன். காட்டுகளும் மடையும் இன்னும் குளிர்ச்சியும் அங்கிருந்து எனக்கு வரவேண்டிருக்கின்றது. என்னுடைய வாழ்வின் ஆதாரங்கள் வானங்களில் இருக்கின்றன. பூமி அதனுடைய விளைச்சலில் வாழ்கின்றது. என்னை உடல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என் மனதின் ஆதாரங்கள் என் மனம் வானங்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கின்றது. வானங்களுக்கும் மேலாக என் இறைவனோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது. எனவே இவை அனைத்துமே இறைவனுக்கு கீழ்ப்பட்டது என்றால், நான் இறைவனை கொண்டிருக்கும் பொழுது, அவனோடு நான் பிரவேசிக்கும் போது, அந்த அருளில் நுழையும் பொழுது, இவை அனைத்தும் எனக்கு அடிமைப்பட்டவை என்று அறியுங்கள். படிப்பு என்பது ஒரு கெட்ட நரகத்தின் பாதை என்று அறியுங்கள். நேற்றைய வாழ்க்கையில் தன்னுடைய கற்பனைகள் எல்லாம் படிப்பாக ஆக்கியிருக்கின்றார்கள். அது கான்செப்ட், ஐடியா, தியரி, ஹைபோதிசிஸ். என்னுடைய கற்பனைகள் படிப்பு அவ்வளவுமே அறைகுறையானது. முற்றிலுமாக எதுவுமே முடிவு பெற்றதாக இல்லை. எதனை நீங்கள் படித்துக் கொண்டு 22 வயதை கால் கிழவனாகும் வரையில் இந்த படிப்பு படித்து விட்டு இதுதான் சத்தியம் என்று அறைகுறை அறிவை கொண்டு நாளைய வாழ்க்கைக்கு நான் இதை கொண்டு வாழப்போகின்றேன். அது எதற்கு உபயோகப்பட்டது என்றால், கருதை திங்கள் அந்த பேப்பர், டாலர் நோட்டு அல்லது ரூபாய் நோட்டு எதுவாக இருந்தாலும் சரி, அதை கொண்டு உங்களால் நாக்கி கூட அடிக்க முடியாது. இதற்காகத்தான் உங்களுடைய படிப்பு அவ்வளவு வினாகி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை முழுமையும் வினாக்கப்பட்டு விட்டது. இங்கிருந்து உங்களுடைய மூளை கொண்டு வந்து விட்டார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்று, இதுதான் உங்களுடைய பிரதானம் என்று, உங்களுக்கு மகுடம் உங்களுடைய அறிவுதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை விட்டுவிட்டார்கள். படிப்பு உங்களை உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய இறைவனை விட்டு வெளியேற்றி உங்களுடைய தலைக்கு கொண்டு வந்து விட்டது. எதற்கு எது அடிமையோ, அடிமைகளாக நீங்கள் வாழ ஆரம்பித்துவிட்டீர்கள். இனி பொருள்களுக்கு நீங்கள் அடிமைகள். பணத்துக்கு அடிமை, இந்த பொருள் கடிமை, அது கடிமை, இதற்கு அடிமை, ஒவ்வொரு உருவத்திற்கும் அடிமை. ஒரு வழிபாட்டில் நாம் ஆகிவிட்டோம். கடவுளையே உருவமாகத்தான் பார்க்க முடியுமே தவிர அருவமாக பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நாம் ஆகிவிட்டோம். அந்த உருவங்கள் உங்களுடைய கற்பனைகளை தவிர அது கடவுள்கள் இல்லை. கண், காது, மூக்கு எல்லாம் வைத்திருப்பீர்கள். அதுக்கு உயிர் உண்டா, பார்க்குமா, கேட்குமா, பேசுமா என்று கேட்டது கிடையாது. நெஞ்சம் இருக்கிறது, விளங்கிக் கொள்ளுமா என்று கேட்டால் முடியாது. எப்படி நாம் நம்முடைய கற்பனைகளில் தொலைந்தோம் என்றால், ஒரு வழிபாட்டின் காரணமாக. இங்கிருந்து எப்பொழுது பெருமை, நான் வாழ்வேன் என்ற பெருமை வந்ததோ, ஒரு வழிபாடு ஆரம்பமாகிவிட்டது. இனி இறைவனை ஒரு காலம் அடைய முடியாது. இறைவனோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. உங்களுக்கு பிரார்த்தனையும் இல்லை. கெட்ட சொன்ன வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நீங்கள் திரும்ப வேண்டும், திரும்ப வேண்டும். உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்காக காத்திருக்கின்றான். பெருமையை கைவிடுங்கள். உங்களுடைய அறிவு, உங்களுடைய மூளை இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கைவிடுங்கள். அது உங்களை அடிமையாக்கிவிட்டது. உங்களுக்கு இந்த படிப்பு அவ்வளவும் அடிமை. உலகத்தில் அவ்வளவு படிப்பும் அடிமை. ஏனென்றால் நான் வானங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றேன். வானங்களிலிருந்து தான் என்னுடைய வாழ்வின் ஆதாரங்கள் இறங்குகின்றன. மற்றவர் படிப்பவர்கள் அவ்வளவும் பூமியை மீது கொண்டிருக்கின்றார்கள். விளைந்த விளைச்சல்களிலிருந்து தங்களுடைய பொருள்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உணவை பிடுங்கிக் கொள், பூமி கடியில் சென்று நான் தண்ணீரை கொண்டு வந்துடுவேன். பெருமை வேறு. அந்த தண்ணீருக்கு பூமி கடியில் சென்று விட்டால் அதனை ஊற்றாக கொண்டு வரக்கூடிய யார் என்று கேட்டால், நிச்சயமாக வானங்களுடைய ஈர்ப்பு சக்தி பூமியில் இறங்கினால் அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணானது, அதில் இருக்கக்கூடிய சக்தியானது நீராக விளைய வேண்டும். மேலேந்து வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணியை கீழே ஊற்றி சேர்த்து வச்சிருக்கிறது. சம்பு கிடையாது பூமிங்கிறது. விளையக்கூடிய தன்மை கொண்டிருக்கின்றது. உணவையும் விளைவிக்கும், தண்ணீரையும் அது விளைவிக்க வேண்டியிருக்கின்றது. வானத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீரை பூமிக்குள்ள ஒட்டு சேர்த்து வச்சுட்டு அந்த தண்ணீர் உங்களுக்கு வாழ்க்கைக்காக நினைச்சிக்கலாம். அந்த தண்ணி வேற, இந்த தண்ணீர் வேற. அந்த தண்ணீர் உங்களுடைய பூமியை கழுவக்கூடியது, உங்களுடைய காற்றை கழுவக்கூடியது, உங்களுடைய புத்துணர்வு ஊட்டக்கூடியது, உங்களுக்கு உயிரோட்டம் அளிக்கக்கூடியது. இந்த பூமிக்கும் அது உயிரோட்டம் அளிக்கின்றது. ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அது வித்தியாசமானது. இந்த பூமிக்கு வளம்பட்டுக்கூடியது. பூமியில் தண்ணீர் விளைகிறது. இதை அறிந்து கொள்வதற்கு எண்ணெய் எங்கென்றது? வானத்தை ஊற்றி எண்ணெயை பூமியில் சேகரிக்கிறீங்களா? பூமியில் எண்ணெய் விளைஞ்சதாக கேட்டால், பூமியில் எண்ணெய் விளைந்தது. எண்ணெயும் விளைகிறது, உங்களை உணவுப் பொருள் விளைகின்றன, தண்ணீர் மட்டும் விளையாது. நாம் பொருள்களின் அடிப்படையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சத்தியத்தின் அடிப்படையில் வாழுங்கள். உணவும் விளைகின்றது, எண்ணெய்களும் விளைகின்றன, ஆனால் தண்ணீர் விளையாதா? தண்ணீரும் விளையும். வானத்திலிருந்து பூமி சேர்த்து மழைநீர் சேகரிப்பு என்று கூறிக்கொண்டிருக்கின்றோமே, இது அறிவு. ஒரு காலம் அது போதாது. எப்படி மேலே இருக்கக்கூடிய நீர் கடலுக்குள் சென்று முடியுமோ, அதே போன்றே கீழே இருக்கக்கூடிய நீரும் மேலிருந்து கீழே இறங்கிய பூமிக்குள் இறங்கிய நீர் பூமிக்கு சொந்தமானதல்ல, அதுவும் பூமிக்கடியில் நிலமட்டத்தோடு நிலமட்டத்திற்கீழே நிலையில் போயிட்டு சென்று சேரும் என்பதை அறியுங்கள். அது ஒரு மழை பொழிஞ்சா பார்க்கலாம், கனத்தண்ணி நிற்கும் வாழ்க்கும். அந்த மழை நின்றதுக்கு அப்புறமா ஒரு பத்து நாள் தான் திரும்பி கீழே போயிடும். மேல உள்ள தண்ணீர் கடலுக்கு தான் போகுது, கீழே உள்ள தண்ணீர் கடலுக்கு தான் போகும். பூமியில் உள்ள தண்ணீர் பூமியிலிருந்து விடைந்தால் தவிர அது அங்கே நிற்காது, மேலே சென்றிருக்காது என்று அறிய வேண்டும். இதெல்லாம் இறை அறிவு, உணர்வோடு கலந்தது, சத்தியத்தோடு சேர்ந்தது. இதை மிகைக்க முடியாது. நம்பிக்கை கொள்ளுங்கள். 45-30, உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்றால் உங்களுடைய எண்ணத்தில் எது இருக்கின்றதோ அது இறைவன் அமைத்த அந்த எண்ணம், அதற்கு நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வாழ வேண்டும். அதற்கப்பால் எந்த விதத்திலும் உங்களுடைய அறிவை நீங்கள் உபயோகப்படுத்தாதீர்கள். உருவ வழிபாடு கூடாது. உள்ளத்தினாலான அரூப வழிபாடு தன் அருகில் உங்களை பிரவேசிக்க செய்வான். நம்பிக்கை கொள்ளுங்கள். வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணம் வரும் பொழுது இறைவனிடம் அது வேண்டுதலாக முடிந்துவிட்டது. உங்களுடைய விருப்பமாக வேண்டும் என்று விரும்பும் பொழுது அது வேண்டுதலாக முடிந்துவிட்டது. இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டாம் வேண்டாம், அது விளைய வேண்டியிருக்கின்றது உங்களுக்காக. வானங்களும் பூமியும் ஒன்றிணைந்து இறைய வேண்டியதாக இருக்கின்றது. நீங்கள் பூமியில் வாழ்பவர்கள், உங்களுடைய தலையும் நெஞ்சமும் வானத்தில் இருக்கின்றது. அதிலிருந்து உங்களுடைய காற்று கிரகிக்கப்படுகின்றது. உங்களுடைய பூமியின் விளைச்சல்கள் உங்களுடைய கால்களுக்கு இருக்கின்றது. அதிலிருந்து உங்களுடைய உடலும் உங்களுடைய உள்ளமும் பலம் பெறக்கூடிய வானங்களும் பூமியும் இணைந்த ஒரு வாழ்க்கை வேண்டுமென்றால் உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய மூளையும் சேர்ந்து இயங்கட்டும். இவற்றுக்கு அந்த அகிலங்கள் அடிப்பணிய வேண்டும். இறைவனோடு நான் இருக்கின்றேன், இறைவனுக்கு எவ்வளவு அடைவேன் என்றால், நான் இறைவனோடு இருக்கும் பொழுது இறைவன் எனக்காக ஒரு விஷயத்தை அறிவித்து விட்ட பொழுது அதை நான் விரும்பி ஏற்றுக்கொண்டு அவனுமே பொறுத்தப்படுத்திவிட்டேன். இனி இதற்காக நிறைவேற்ற வேண்டிய கடமை இறைவனும் இருக்கின்றது. வானங்களும் பூமியும் இணைய வேண்டும் எனக்காக வேண்டி. உங்களுடைய இறைவனை என்னவென்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்காக வானங்களையும் பூமியும் வசப்படுத்தினான், காடுகளையும் மரங்களையும் மலைகளையும் கடல்களையும் உங்களுக்காக வசப்படுத்தினான். அதிலிருந்து நீங்கள் புதிக்கின்றீர்கள், உங்களுடைய சுவாசங்களை மேற்கொள்கின்றீர்கள், உங்களுடைய குளிர்ச்சியை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கை முடியும் வரையிலும் அவன் உங்களுக்காக பொறுப்பேற்றுக் கொண்டான். இதில் எதனை நீங்கள் மறுப்பீர்கள்? எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்து வந்தார்களோ, தங்களுடைய படிப்பை தங்களை விட்டும் விளக்கக்கூடிய நல்ல செய்தி, நல்ல செயல்கள், என்னுடைய அறிவை என்னை விட்டும் நீக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல செயல், அதை அடிமைப்படுத்தக்கூடிய நல்ல செயல், மனிதர்களுடைய உதவியை நாடி வாடக்கூடாது என்ற அந்த பொறுப்பிலிருந்தும் நான் இறைவனை பொறுப்பேற்பட்டுவிட்டு என் பொறுப்பிலிருந்தே நான் விலகிக் கொள்கின்றேன். நிச்சயமாக மகத்தான மகாசக்தி எனக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதன் மீது நான் சக்தி கொண்டவன் இல்லை. அது கடுமையாக இருந்தால் தவிர நான் வாழ முடியாது. ஏற்றுக்கொண்டேன், ஒவ்வொரு நத்தியிலும் ஏற்றுக்கொண்டேன். அதுக்கான வழி கிடையாது. அருபமான மகாசக்தி அது எனக்காக விளைவிக்க வேண்டும். இருக்கக்கூடிய பொருள்களை அபகரிக்கக்கூடியது உங்களுடைய சக்தி, உங்களுடைய அறிவு. விளைந்துவிட்ட பொருள்களை அபகரிப்பதுதான் உங்களுடைய அறிவு. பூமியிலிருந்து நான் தண்ணீரை மேலே கொண்டு வந்துவிட்டேன் என்று பெருமை கொள்ளக்கூடியதான் உங்களுடைய அறிவு. அந்த பூமியில் தண்ணீர் விளைந்து உயிரோட்டம் பெற்று அது பொங்கே இருந்து நீரோற்றாக ஓடக்கூடியது, அந்த சக்தி உங்களுக்கு வேண்டும். விரும்புங்கள். தண்ணீர் பூமிக்கு ஒன்றப்பட்டுவிட்டால் ஓடும் நீரை ஊற்றாக கொண்டு வரக்கூடியவன் என் இறைவன் என்பதை நம்புங்கள். அந்த இறை உணர்வோடு உள்ளத்தின் உயிரோட்டத்தோடு வானங்களும் பூமி உங்களுக்கு அடிமைவற்றில் எந்த ஒன்றையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாகவோ அல்லது உங்களுக்கு மேலாகவோ என்னுடைய வேண்டாம். உங்களுக்கு அடிமைகள், உங்களுக்காக இயங்க வேண்டும். இயக்குவான் உங்களுடைய இறைவன், இறைவன் உங்களோடு இருக்கின்றான். இங்கிருந்து இனி மசூதிகளுக்கோ சர்ச்சைகளுக்கோ கோயில்களுக்கோ ஒரு காலம் செல்லக்கூடாது. அங்குள்ள புரோகிதர்களை பின்பற்றக்கூடாது. மூதாதையர்கள் இந்த வழியில் இருப்பார்களானால் அவர்களையும் பின்பற்றக்கூடாது. அவர்களுக்கு இந்த நல்வழி எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது உண்மையானால் உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால் என்னை வழிகெடுத்து பாவம் உங்களுக்கு வேண்டாம், இது சத்தியம், நீங்கள் வழிபடுங்கள் என்று உங்களுக்கு அவங்களை வழிபடம் செய்யுங்கள். அவர்கள் உருவ வழிபாட்டில் இருக்கும் பொழுது அவர்களை உள்ளத்தின் வழிபாட்டுக்கு கொண்டு வருங்கள். இரண்டு அருகே அவர்களை பிரதிக்கு செய்யுங்கள். இது உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மை. அதை விட்டுட்டு முதலீடுகள் இப்படி கண்டேன், நான் அந்த வழியிலே நான் செய்ய வேண்டும் என்று பொழுது அவர்கள் தாங்களும் வழிமாறினார்கள். உங்களை வழிகெடுத்த பாவம் சேர்ந்து கொண்டு அவர்களுக்கும் இரட்டிப்பு வேதனை இருக்கும். அதிலிருந்து அவரை பாதுகாக்க வேண்டும். இது தெளிவான வெற்றியாகும். இருடைகளும் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுவுலக வாழ்க்கையிலும். 45-30, ஆகவே எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்து வந்தார்களோ, பொறுமையை கொண்டு நம்பிக்கை கொண்டு உள்ளத்தில் அவர்கள் தங்களுடைய இறைவனுடைய அருளோடு இணைந்து தங்களுடைய அறிவை நீக்கிக் கொண்டு பொறுமையை கொண்டும் காலத்தினர் சத்தியமாக இறைவனுடைய அருளை கொண்டு வானங்களும் பூமியும் எனக்கு அடிபணியும் எனக்கான விளைச்சல்களை கொண்டு வரும் என்று தேவைகளுக்காக என்று யார் நம்பிக்கை கொண்டு அந்த பொறுமையில் வாழ்கின்றார்களோ, நம்பிக்கையை பொறுமை கொண்டு அவர்களை அவர்களுடைய இறைவன் தன் அருள் பிரவேசிக்க செய்வான். இதுவே தெளிவான வெற்றியாகும். உங்களுடைய வேதத்தை எடுக்க வேண்டும், படிக்க வேண்டும், நன்றாக நினைவு கொள்ளுங்கள். எதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அதை நினைவு வந்து உங்களுடைய வாழ்க்கையை முழுமையிலும் பயன்படுத்தி வாருங்கள். இறைவன் ஒருவனை தேவை உங்களை பாதுகாப்பில்லை என்ற அந்த சத்தியம் உங்களுக்கு நிறைவேறி வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனை கைவிட மாட்டீர்கள், இறைவனும் உங்களை கைவிட மாட்டான். நிச்சயமாக நான் இறைவனோடு இணைந்து வாழ்பவர்கள், இறைவன் நம்மோடு இருப்பவன் என்பதை அறிந்து இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கையை துவங்குவோம்.